We were thinking how God honors those who honor him.
தேவன் தம்மை கனமண்ணங்களை கனப்படுத்துகிறவர் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம்.
And how we should not be confessing the sins of other people but our own sin.
எப்படி நாம் மற்றவருடைய பாவங்களை அறிக்கையிடாமல் நம்முடைய பாவங்களை மட்டும் தான் அறிக்கையிட வேண்டும் என்பதையும் பார்த்தோம்.
Do you know who is the first person called a righteous person in the New Testament?
புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் என்று முதலாவது அழைக்கப்பட்ட மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Joseph.
யோசேப்.
Why was he called a righteous man?
ஏன் யோசேப் ஒரு நீதிமான் என்று அழைக்கப்பட்டார்?
It's very interesting to see that.
அதை பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும்.
Why does the New Testament begin with describing a righteous man and his one good quality?
ஏன் புதிய ஏற்பாடு என்பது ஒரு நீதிமான் அவனுடைய நல்ல ஒரு குணம் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது?
Turn to Matthew chapter 1.
மத்தேயு 1 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன்.
Verse 18 we read that Mary the mother of Jesus was with child through the Holy Spirit.
நாம் 18 வசனம் மத்தேயு 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்தாவினாலே கற்போதியானார் என்று காணப்பட்டது.
Now in the history of the world nobody has conceived of the Holy Spirit.
இந்த உலக சரித்திரத்திலே ஒருவரும் கூட பரிசுத்த ஆவியானவரால் கற்போதி ஆகவில்லை.
If Jesus had to be born as a sinless person, no sin in his flesh, then he had to be conceived by the Holy Spirit.
இயேசு பாவம் இல்லாதவராய் அவருடைய மாம்சத்திலே பாவமே இல்லாத ஒரு நிலையில் அவர் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் தான் அவர் உபவித்து பிறக்க முடியும்.
But nobody knew that because such a thing has never happened in the history of the world.
ஆனால் உலக சரித்திரத்திலே இந்த விஷயமானது இதுவரை நடைபெறாதபடியினாலே யாருக்குமே அது தெரியவில்லை.
Even Joseph could not believe that his wife was conceived by the Holy Spirit.
யோசேப்பும் கூட தன்னுடைய மனைவி பரிசுத்த ஆவியானவரால் உபவித்து கற்போதி ஆனால் என்பதை அறியாதிருந்தார்.
You know, whenever a man is engaged to a woman,
எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் திருமணம் நிச்சயப்படுகிறதோ,
before the marriage he hears that she has become pregnant,
திருமணத்துக்கு முன்பதாகவே அந்த நிச்சயிக்கப்பட்ட பெண் கற்போதி ஆகியிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டால்,
he cancels the marriage,
அந்த திருமணத்தை ரத்து செய்து விடுவான்.
And people ask him, why did you cancel the marriage?
ஏன் நீங்கள் அந்த திருமணத்தை நீங்கள் ரத்து செய்து விட்டீர்கள் என்று ஜனங்கள் கேட்பார்கள்.
Say, no fault of mine.
என்னுடைய தவறு ஒன்றும் இல்லை.
That girl went and became pregnant.
அந்த ஸ்திரீ எங்கு போனாலோ தெரியவில்லை, ஆனால் அவள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள்.
That is what all human beings will say.
இதைத்தான் ஒவ்வொரு மனுஷனும் சொல்லுவான்.
But Joseph did not say that.
ஆனால் யோசேப்பு அப்படி சொல்லவில்லை.
It says in verse 19.
19 வசனம்.
He was a righteous man.
யோசேப்பு நீதிமானாய் இருந்தான்.
And he did not want to disgrace Mary. So he wanted to put her away secretly.
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான்.
What a wonderful example for us.
நமக்கு என்ன அருமையான ஒரு மாதிரி பாருங்கள்.
You think that somebody had done something wrong.
யாரோ ஒருவர் தவறு செய்து விட்டார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்.
You may not even be right.
அது சரியானதா இல்லாமல் கூட இருக்கலாம்.
You may have got a wrong impression.
நீங்கள் கேள்விப்பட்ட விஷயமே தவறாக இருக்க முடியும்.
Supposing Joseph had gone around saying, "Oh, Mary just became pregnant."
யோசேப்பு பல இடங்களுக்கு சென்று மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டால் என்று சொல்லியிருந்திருப்பார். ஆனால்
and afterwards he discovers it is from the Holy Spirit.
அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பவதியானால் என்று கண்டுபிடித்திருந்தால்,
he would have felt that he had gone around telling such false stories.
இப்படி பொய்யான கதையை நான் எல்லாரிடத்திலும் பரப்பி விட்டேனே என்று சொல்லி எவ்வளவாய் அவன் உள்ளத்திலே நொந்து போயிருந்திருப்பான்.
Have you had that experience of speaking about somebody and then ask him afterwards discovering it was not true?
நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஒருவரை குறித்து நீங்கள் தவறாக கதையை பரப்பி விட்டீர்கள், அதற்கு பிறகு தெரிகிறது நீங்கள் சொன்ன கதையானது அது உண்மை அல்ல பொய் என்று.
How can you take it all back now? It has spread so much.
நீங்கள் சொன்ன காரியமானது எவ்வளவு இடங்களுக்கு பரவி விட்டது, இப்பொழுது எப்படி அதை திரும்ப நீங்கள் பொறுக்க முடியும்?
So the best thing is to follow Joseph.
ஆகவே சிறந்த காரியம் யோசேப்பை பின்பற்றுவது.
What is that?
அது என்ன?
Don't disgrace that other person.
மற்ற நபரை அவமானப்படுத்தாதிருப்பது.
Put the matter aside secretly.
ரகசியமாக அந்த விஷயத்தை நீங்கள் அப்படி தள்ளிவிடுங்க.
And the Lord will call you also a righteous man or a righteous woman.
தேவன் உன்னையும் ஒரு நீதியுள்ள மனிதன் நீதியுள்ள மனுஷி என்று சொல்வார்.
Because that is so different from the attitude in the world.
ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய நீதிகளை காட்டிலும் இது வித்தியாசமானதாக இருக்கிறது.
See, Joseph was willing to take the blame.
யோசேப்பு அந்த பழியை தான் எடுத்துக்கொள்ள அவர் தயாராக இருந்தான்.
Why have you broken up this engagement?
ஏன் இந்த நிச்சயம் ரத்து செய்யப்பட்டு விட்டது?
Say, I don't want to say anything.
யோசேப் என்ன சொல்வார் தெரியுமா? இந்த நிச்சயதார்த்தம் முறிந்து விட்டது, ஏன் என்று சொன்னால் அதை குறித்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை.
People will say, ah, what a bad man he is.
ஓ, எவ்வளவு மோசமான மனிதன் என்று ஜனங்கள் சொல்லுவார்கள்.
He gives a promise to a woman and then breaks it.
உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள் என்று சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு இப்பொழுது வாக்கை முறிக்கிறானே.
This is okay, let me take the blame but let me not disgrace that woman.
சரி, என்னை தப்பாய் சொன்னாலும் பரவாயில்லை, அதை நான் எடுத்துக்கொள்கிறேன், ஆனால் நான் அந்த ஸ்திரீயை அவமானப்படுத்த மாட்டேன்.
That is the type of person God chose to be Mary's husband.
மரியாளுடைய கணவனாய் இருக்கும்படிக்கு இப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார்.
If you were living in Nazareth, brother, would God have chosen you to be Mary's husband?
சகோதரனே, நீங்கள் நாசரேத் ஊரிலே வாழ்ந்திருந்தால் தேவன் மரியாளுக்கு கணவனாக உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாரா?
Do you have this nature not to disgrace other people?
மற்றவர்களை அவமானப்படுத்த கூடாது என்கிறதான ஒரு சுபாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா?
Right in the beginning of Genesis you read about Ham disgraced his father.
காம் ஆதியாகமத்திலேயே வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய தகப்பனை அவமானத்தை மற்றவர்களிடத்தில் சொல்கிறான், வெளியரங்கப்படுத்து.
What his father Noah did was wrong, lying naked after getting drunk.
குடித்து விட்டு குடித்து வெறித்து நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறது நோவா செய்த தவறுதான்.
But what is there? He was lying inside his tent only.
அது என்ன, அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே தானே
படுத்திருக்கிறான். He was not running around naked around the town.
அவன் அவமானமாக அவன் நிர்வாணமாக பட்டணத்திலே தெருவுகளிலே ஓடவில்லையே.
In his own tent he was lying naked.
தன்னுடைய சொந்த கூடாரத்துக்குள்ளாக அவன் நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறான்.
That is not such a big crime.
அது ஒரு பெரிய குற்றம் அல்ல.
Why does Ham have to go and tell other people?
ஏன் அதை பார்த்துட்டு காம் மற்றவர்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும்?
You know what happened?
என்ன நடந்தது தெரியுமா?
He was cursed.
அவன் சபிக்கப்பட்டான்.
And his children were cursed.
அவருடைய பிள்ளைகளும் சபிக்கப்பட்டார்கள்.
And Shem and Japheth, the other sons of Noah, went backwards and put a sheet on top of their father.
மற்ற நோவாவுடைய பிள்ளைகள் சேம் யாப்பேத் அவர்கள் பின்னாக அப்படியே சென்று நிர்வாணத்தை பார்க்காதபடி போர்வை அப்படியே போட்டுவிட்டு வந்துவிட்டார்கள்.
Why is that story written, small incident like that written in the beginning of the Bible?
இது போன்ற சின்ன ஒரு சம்பவம் ஏன் வேதத்தின் ஆரம்பத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது?
And they were blessed.
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
And their children were blessed.
அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்.
That is why Jesus came from the line of Shem.
ஆகவே தான் சேமுடைய அந்த கோத்திரத்திலே இயேசு வந்தார்.
These are lessons that we must learn.
இவைகளெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்.
In the beginning of the Old Testament, in the beginning of the New Testament,
ஆதியாகமத்தினுடைய ஆரம்பத்திலேயும் சரி, பழைய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலேயும் சரி, புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்திலேயும் சரி,
God honors those who don't disgrace others but cover their nakedness.
மற்றவர்களை அவமானப்படுத்தாதபடி அவருடைய நிர்வாணத்தை மூடக்கூடியவர்கள் தேவனுக்கு அதிகமாக பிரியம்.
Don't forget that.
அதை மறந்துவிட வேண்டாம்.
Let's develop that habit.
இந்த பழக்கத்தை நாம் இப்பொழுதிருந்தே ஏற்படுத்திக் கொள்வோம்.
And get rid of this satanic habit of accusing others.
மற்றவர்களை குற்றம் சாட்டுகிற சாத்தானுடைய இந்த பழக்கத்தை நாம் விட்டு விடுவோம்.
Let's keep this in mind. God honors those who honor him.
தேவன் தம்மை கனப்படுத்துகிறவர்களை கனப்படுத்துகிறார் என்பதை எப்பொழுதே நம்முடைய மனதில் இருத்திக் கொள்வோம்.
And just like God has been good to us, we must be good to others.
எப்படி தேவன் நம்மிடத்தில் நல்லவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் மற்றவர்களிடத்தில் நல்லவர்களாக இருக்க வேண்டும்.
See, God knows all the secret sins you did in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா ரகசிய பாவங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
But isn't it a good thing he doesn't tell anybody about it?
ஆனால் அதை குறித்து யாரிடத்திலும் ஆண்டவர் சொல்லாமல் இருப்பது நல்லதல்லவா?
He has covered it, cleansed it and he says I won't even remember it.
அவர் அதை மூடி அதை கழுவி மன்னித்து நான் அதை நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்.
If God has been like that to you, why can't you be like that to others?
தேவன் உன்னிடத்திலே அப்படி இருப்பார் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் நீ ஏன் மற்றவர்களிடத்திலே அப்படி இருக்க கூடாது?
You know, sometimes on a few occasions we have had to put some people out of the church for some serious sin.
சில குறிய பாவங்களுக்காக சிலரை நாம் சபைக்கு புறம்பாக்க வேண்டியிருந்தது.
Even in Bangalore CFC.
பெங்களூர் CFC சபையிலேயும் கூட அப்படி சிலரை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது.
Not many, just two or three.
இரண்டு மூன்று பேர் தான், அநேகர் அல்ல.
But I have never told their sin to anybody.
ஆனால் அவருடைய பாவங்களை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை.
All the people in the church don't know.
சபையில் இருக்கக்கூடிய எல்லா யாருக்கும் தெரியாது.
You see, there's no need for you to know.
அதை உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சகோதரன் என்று சொல்லிவிடுவேன்.
It's quite serious, that's why we had to put him out of the church.
அது ஒரு சீரியஸான காரியமாகவே சபையை விட்டு நான் வெளியேற்ற வேண்டியிருக்கிறது.
But If you trust us elders, that is enough. There's no need for you to know the details.
மூப்பராயர்க்கக்கூடிய எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் அது போதும். ஆகவே இதை குறித்து நீங்கள் நோண்டி ஆராய்ந்து பார்க்க வேண்டாம்.
And those brothers who left know that I never told anybody.
எங்கள் விட்டு சபை விட்டு புறம்பாக்கப்பட்ட அந்த சகோதரர்கள் அவர்கள் செய்த அந்த கொடிய பாவத்தை நான் யாரிடத்திலும் சொல்லவில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும்.
So they have gone around telling lies.
இப்பொழுது ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வெளியே வேறு விதமான பொய்யை பரப்புகிறார்கள்.
That brother Jack did not like us and that is why he put us out or something like that.
So Jack அவர்களுக்கு எங்களை பிடிக்கவில்லை, ஆகவே தான் எங்களை சபை விட்டு புறம்பாக்கி விட்டார்.
So I tell them.
அவங்க நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன்.
You can tell a lie if you want.
உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் போய் சொல்லுங்கள்.
But I fear God.
நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்.
And even though you tell a lie, I still will not reveal to others your sin.
நீங்கள் பொய் சொன்னாலும் கூட உங்களுடைய பாவத்தை மற்றவர்களுக்கு முன்பாக வெளியரங்க மாக்க மாட்டேன்.
Because I fear God.
என்றால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்.
I don't want to disgrace you.
நான் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை.
I have learned from scripture how God honors those who don't disgrace other people.
மற்றவர்களை அவமானப்படுத்தாதவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார் என்பதை நான் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டேன்.
God has been good to me, I want to be good to other people.
தேவன் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார், நானும் மற்றவர்களுக்கு நல்லவராகவே இருக்கட்டும்.
Why do you forget how good God has been to you?
தேவன் உங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்பதை ஏன் நீங்கள் நிவகசிக்கிறதில் மறந்து விடுகிறீர்கள்?
If you can help people, help them.
ஜனங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யுங்கள்.
But don't disgrace them.
அல்லது யாரையும் அவமானப்படுத்த வேண்டாம்.
If you see the nakedness of somebody, go and take a sheet backward, or you hear about it, go and take a sheet and cover it.
யாருடைய அவமானத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் ஒரு போர்வை எடுத்துக்கொண்டு பின்னாக நடந்ததை மூடிவிடுங்கள்.
Leave their judgment to God.
அந்த நியாய தீர்ப்பை தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள்.
Like that we can protect our church.
இது போன்று நம்முடைய சபையை நாம் பாதுகாக்க முடியும்.
If there isn't problem like that, go and tell the elders, but nobody else.
அப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கு என்று சொன்னால் நீங்கள் மூப்பரிடத்திலே மட்டும் போய் சொல்லுங்கள், வேறு யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம்.
Elder must know what is going on wrong.
என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு மூப்பர் அறிந்திருக்க வேண்டும்.
I'll give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1 Corinthians chapter 1.
1 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
1 Corinthians chapter 1.
1 கொரிந்தியர் 1 ஆம் அதிகாரம்.
The Corinthian church was a place where Paul had been staying for 1.5 years.
ஒன்றரை ஆண்டுகளாக தங்கி இருந்த ஒரு சபைதான் கொரிந்து சபை.
God asked him to stay there.
தேவனே அவரை அங்கே தங்கி இருக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்.
You know, Paul was thinking of leaving, but God asked him to stay.
பவுல் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு போக வேண்டும் என்று விரும்பினாலும் தேவன் அங்கே தங்கி இருக்கும்படியாக சொல்கிறார்.
I'll show you that first of all in Acts 18.
முதலாவது அதை நான் உங்களுக்கு அப்போஸ்தலர் 18 லே காண்பிக்கிறேன்.
That Paul went to Corinth, we read in the first verse.
ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தார். அப்போஸ்தலர் 18:1.
He preached verse 4 in the synagogue.
அங்கே தேவாலயத்திலே போதித்தார் என்று சொல்லி 4 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Verse 6, they resisted and blasphemed and all that upon him.
அங்கே எல்லாரும் அவரை எதிர்த்து அவரை தூஷித்து என்று வாசிக்கிறோம்.
He said, I'm fed up with all of you, I'm going to the Gentiles now.
நான் இது முதல் புறஜாதியத்திற்கு போகிறேன் என்று அவர் சொன்னார்.
And he was going to leave Corinth.
கொரிந்து பட்டணத்தை விட்டு போக முடியாய் அவர் புறப்படுகிறார்.
But the Lord said to him,
ஆனால் தேவன் அவனை பார்த்து சொன்னார்,
Don't be afraid.
பயப்படாதே.
Don't go away from Corinth.
கொரிந்து விட்டு போய் புறப்பட வேண்டாம்.
You stay here and keep on speaking.
நீ இங்கேயே இருந்து நீ ஊழியம் செய்.
I am with you.
நான் உன்னோடு கூட இருப்பேன்.
No man will attack you.
எந்த ஒரு மனிதன் உன்னை தாக்க முடியாது.
Because I have many people in this city.
இந்த பட்டணத்திலே अनेகர் எனக்காக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்.
If you go away, who will bring them to me?
நீ போய் விட்டால் அவர்கள் என்னிடத்தில் கொண்டு வருவது யார்?
So Paul said, okay Lord, I'll stay.
பவுல் சொல்கிறார், சரி ஆண்டவரே நான் இங்கே தங்கி.
He didn't want to stay.
ஆனால் அவருக்கு தங்க விருப்பமில்லை.
You know, we don't like to stay in a place where people are always opposing us and criticizing us.
எப்பொழுது பார்த்தாலும் நம்மை எதிர்த்து கொண்டே நம்மை குறை சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊரிலே நாம் தங்கி இருக்க விரும்பவில்லை.
But the Lord told stay.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்க தங்கிரு.
And he stayed there, verse 11, for 1 year and 6 months teaching the word of God.
11 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார்.
That is how he built the church.
அப்படித்தான் அவர் அந்த சபையை கட்டினார்.
But a few years later,
சில ஆண்டுகள் கழித்து,
there was so much confusion in that church.
அந்த சபையில் எவ்வளவோ குழப்பங்கள்.
Everybody was just speaking in tongues and creating confusion.
ஒவ்வொருவரும் அன்னிய பாஷையை பேசி குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள்.
They were so excited about that gift.
அந்த வரத்தை குறித்து மிகவும் அவர்கள் பரவசம் அடைந்தார்கள்.
They were spiritually babies but they were speaking in tongues.
அவர்கள் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்தார்கள் ஆனால் அன்னிய பாஷையை பேசிக் கொண்டிருந்தார்கள்.
Just like a lot of people who speak in tongues today.
இன்றைக்கு அநேகர் அன்னிய பாஷையை பேசுவதைப் போல.
They think they are spiritual but they are babies.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் குழந்தைகள் தான்.
And not only that they were fighting and quarreling with each other
adu mattumalla avargal oruvarodu sandai panni tharkam panni
poraikkondaar they were taking each other to court
oruvar oru valakku mandrathukku eduthukondrundar
all kinds of secret sins
palavidamana andaranga paavangal kaanapattadhu
sexual sin
paaliyal sambandhamana paavangal kaanapattadhu
and they were jealous of each other
oruvar oru paarthu poraamai kondargal
and there was one god fearing lady in this church
anda sabayile devunukku bayapadakoodiya oru stree irundhaal
it's not even a brother it was a sister
sagodaran kuda alla sagodari
she was concerned about it
anda sagodarikku idai kurithellam oru baaram
and I think she must have gone to the elders and say brother something's wrong here what are you going to do something about it
kandippaga anda sagodari moopralathile poi ivigalam thavargalaga nadandu kondirukkira sagodarare edhayavadhu neengal seiya mudiyuma endru ketrundirpaargal
Can a sister go to the elders of the church and say something?
ஒரு சகோதரியானவள் சபை மூப்பரிடத்திலே போய் இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லலாமா?
Yeah.
கண்டிப்பாக சொல்லலாம்.
First of all she should tell her husband.
முதலாவதாக தன்னுடைய கணவனிடத்திலே சொல்ல வேண்டும்.
I don't know this sister's husband may not have been a believer perhaps.
ஒருவேளை இந்த சகோதரனுடைய கணவர் விசுவாசியாக இல்லாமல் இருந்திருக்கலாம்.
Then she has to go to the elders and say.
அப்படியானால் மூப்பரிடத்திலே தான் சொல்ல வேண்டும்.
But the elders could not do anything.
ஆனால் மூப்பரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை.
So what did she do?
ஆகவே இந்த சகோதரி என்ன செய்தாள்
she said okay there is one brother I can write to the apostle who stayed here for 1.5 years and planted this church
ஒரு சகோதரனுக்கு நான் கடிதத்தை எழுத முடியும் அது யார் என்றால் அப்போஸ்தலர் 1.5 வருடங்களாக இங்கு தங்கி இருந்து சபையை உருவாக்கினார் அவருக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி அந்த சகோதரி
so we read in 1 corinthians chapter 1
ஆகவே 1 Corinthians 2:1 வாசிக்கிறோம்
and verse 11
11ஆம் வசனம்
I have been informed concerning you my brethren by Chloe's family that there are quarrels among you.
உங்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் இருக்கிறது என்று குலவியாளின் விட்டார் என்ன கேதினார்கள் என்று சொல்கிறார்.
Paul must have asked Chloe, shall I tell them that you wrote to me?
Paul கேட்டிருந்திருப்பார் அந்த சௌரியை பார்த்து நீங்க தான் எழுதுனீங்கன்னு சொல்லி நான் சொல்லட்டுமா?
Yeah, quote sure. I'm not afraid.
அதைக் குறித்து எனக்கு பயம் இல்லை.
What a wonderful testimony.
Enna or arpadamana or saakshi.
That she did not go around gossiping to everybody but she wrote to Paul.
Indha sagodari anga nadakkakoodiya thavargal paavangal ellam ellavaridathilum poi sollikondu theriyavillai purangori theriyavillai aanal deva manidhanukku kadidham ezhuthinaal.
What is the result of one God fearing sister honoring God by not backbiting and gossiping but writing to the apostle?
Oru devunukku bayapadakoodiya stree indha kuraigalai ellam mattradathile poi sollikondu purangori theriyamal அதை அப்போஸ்தலன் பவுலுக்கு நேராக எழுதினார்கள்
you know what is the result
அவருடைய விளைவு எப்படி இருக்கிறது தெரியுமா
1 corinthians is the whole letter
1 corinthians என்ற முழு நிருபம் நமக்கு கிடைத்திருக்கிறது
have you been blessed by 1 corinthians
1 corinthians நிருபத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா
you know it is the only letter where there's a complete description of the qualities of love in chapter 13
உங்களுக்கு தெரியுமா 13 ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர்லே அன்பினுடைய எல்லா குணாதிசயங்களும் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது
who do we have to thank for that sister chloe
யாருக்கு நாம் இதை யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதற்காக சகோதரி குலவியாள்
and this is the only letter in the new testament that describes all the gifts of the spirit in chapter 12
ஆவியின் வரங்கள் முழுவதையும் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதன ஒரே நிருபம் இந்த 1 கொரிந்தியர் தான்
and explains the breaking of bread in chapter 11
அப்பம் பிக்குகிற ஆராதனையை குறித்ததன ஒரு விளக்கத்தையும் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
explains why women should veil their head in chapter 11
11ஆம் அதிகாரத்திலே சகோதரிகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் எழுதக்கூடிய ஒரே புத்தகம்
இதுதான் many many other wonderful things about how we should deal if when you are unmarried and married in chapter 7
ஏழாம் அதிகாரத்திலே திருமணமானவர்கள் திருமணமானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததன விவரங்களை நாம் வாசிக்கிறோம்
is many wonderful chapters
அருமையான அற்புதமான அதிகாரங்கள் இந்த புத்தகத்தில்
இருக்கு and how we can discipline a man in the church who is sinning
சபையிலே பாவம் செய்கிற மனிதனை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
in chapter 5
ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
and how because he was disciplined he came back to the church we read in 2 corinthians
அவனை ஒழுங்குபடுத்தினபடியினாலே மீண்டும் அவர் சபைக்குள்ளே மனம் திரும்பி வருகிறதை குறித்து 2 கொரிந்தியர்லே வாசிக்கிறோம்
so If there was no 1 Corinthians, there'd be no 2 Corinthians.
ஆகவே 1 கொரிந்தியன்று ஒன்று இல்லை என்று சொன்னால் 2 கொரிந்தியரும் இல்லை.
In 2 Corinthians we read wonderful verses like my grace is sufficient for you.
என் கிருபை உனக்கு போதும் என்கிறதன் அற்புதமான வாக்கியங்களை நாம் இந்த 2 கொரிந்தியிலே வாசிக்கிறோம்.
Who do you have to thank for that verse?
இந்த வசனங்களுக்காக யாருக்கு நீங்கள் நன்றி சொல்ல போகிறீர்கள்?
Sister Chloe.
சகோதரி க்ளோவியாள்.
When I go to heaven,
நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது
I want to meet Sister Chloe.
நான் சிஸ்டர் க்ளோவியாளை நான் பார்க்க
போகிறேன். I want to shake her hand and say sister thank you so much.
அவங்களை கரங்களை உலுக்கி சகோதரியே மிக்க நன்றி என்று சொல்ல போகிறேன்.
That you were not a gossip going around talking to others. You were not a gossip.
ஆமா, நீங்கள் இந்த பட்டணத்திலே ஒரு புறங்குறி தெரியவில்லை சகோதரியே.
But you humbly wrote a letter to Paul.
தாழ்மையாக நீங்கள் பவுலுக்கு ஒரு கடிதத்தை எழுதினீர்கள்.
Because of that two letters came in the Bible which have blessed me so much.
அத நிமித்தமாக வேதத்திலே இரண்டு நிருபங்கள் அதிகமாக என்னை ஆசீர்வதித்திருக்கிறது.
You think God does not use sisters in the church?
சபையிலே தேவன் சகோதரிகளை பயன்படுத்தவில்லை என்று எண்ணுகிறீர்களா?
Two letters in the Bible came because one sister, God-fearing sister had a concern.
தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சகோதரி, கரிசனியுள்ள ஒரு சகோதரி நிமித்தமாக வேதத்தில் இரண்டு நிருபங்கள் இடம் பெற்றிருக்கிறது.
A lot of people give credit to Paul for those letters.
இந்த இரண்டு நிருபங்களுக்காக அநேகர் பவுலுக்கு நன்றி செலுத்துகிறார்கள்.
He was like the tree.
அவர் ஒரு மரத்தை போல இருக்கிறார்.
The root was Sister Chloe.
ஆனால் அந்த வேர் சகோதரி க்ளோவியாள்.
Sometimes we don't realize that.
சில சமயத்திலே நாம் அப்படி உணர்வதில்லை.
If you are one God fearing person you can have such an influence in the church.
தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு சகோதரி இருந்தால் அவர்கள் சபையிலே அந்த அளவு காயத்துடைய செல்வாக்கை செலுத்த முடியும்.
Honor God by not going around speaking here and there.
இங்கேயும் அங்கேயும் போய் புறங்குறி திரியாமல் தேவனை மகிமைப்படுத்த
speak to those who have responsibility.
பொறுப்புள்ளவர்களிடத்தில் பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
Once you have done that
இதை நீங்கள் செய்து விட்டால்
leave it with them.
அவர்களிடத்தில் அதை விட்டு விடுங்கள்.
Leave it to them to decide what to do.
அதை குறித்து என்ன தீர்மானிக்க வேண்டும் என்பதை அவர்களிடத்தில் விட்டு விடுங்கள். நீங்கள் போய் அதை கேட்க
வேண்டும். I don't think Chloe kept on pestering Paul. What are you going to do about it?
Chloe ஆல் திரும்பி பவுலிடத்தில் போய் கடிதம் என்னாச்சு பிரதர், கடிதம் என்னாச்சு பிரதர், என்ன செஞ்சீங்க, என்ன தீர்மானம் பண்ணீங்க?
I've left it with Paul. Now it is between him and God.
சகோதரி என்ன சொன்னால் தெரியுமா? பவுலிடத்தில் கடிதத்தை விட்டு விட்டேன், இனி அவரும் தேவனும்.
There was so this such a small little verse that teaches us the root of these two letters.
பாருங்கள், சிறிய ஒரு வசனம் இந்த இரண்டு நிருபங்களுடைய வேர் எங்கே இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறது.
There we have an example of a sister who honored God.
தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரியுடைய மாதிரியை நாம் இங்கே வாசிக்கிறோம்.
Never forget that.
ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம்.
One sister honored God and we get two letters in the Bible.
ஒரு சகோதரி தேவனை கனப்படுத்தினால் இரண்டு கடிதங்கள் நிருபங்கள் வேதத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது.
Most believers haven't even noticed it.
அநேக விசுவாசிகள் இதை கருத்திலே கொள்ளவில்லை.
She doesn't get any honor with most Christians. I think many of you also may not have noticed it.
அந்த சகோதரிக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் கனம் கிடைக்கவில்லை. ஆனால் அதே போல உங்களுக்கும் கிடைக்காமல் இருக்கும்.
But the day the Lord comes she will be honored.
ஆனால் தேவன் வரும்பொழுது அவர் உங்களை கனப்படுத்துவார்.
So that is an example for us how one person can have a tremendous influence on hundreds of thousands of people who have been blessed by those two letters.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இரண்டு நிருபங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நபரினாலே எவ்வளவு தாக்கம் விளைவிக்க முடியும் என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்வோம்.
What did that sister decide?
அந்த சகோதரி என்ன தீர்மானித்தார்கள்?
I will not gossip to anybody.
நான் யாரிடத்திலும் புறங்கூற மாட்டேன்.
There are problems in this church but I cannot sort it out myself.
இந்த சபையிலே பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது, என்னாலே அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது.
So I will write to some godly brother and ask him to sort it out.
ஆகவே ஒரு தேவபக்தியுள்ள மனிதனிடத்திலே நான் இந்த கடிதத்தை எழுதி அவரை சரி செய்ய முடியா கேட்கிறேன்.
And whatever he decides I'll accept it.
அவர் என்ன தீர்மானிக்கிறார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
That is the example of a sister who honors God.
தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு சகோதரியுடைய மாதிரியை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And God used her to bless millions of people around the world in 2000 years through those two letters.
2000 ஆண்டுகளாக மில்லியன் கணக்கான மக்களை ஆசீர்வதிக்கும் படியாக தேவன் இந்த கடிதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்.
So that is an example how little things we can do to honor God, God will honor us.
ஆகவே நாம் தேவனை கனப்படுத்தப்பட முடியாய், கனப்பன் கனமண்ண முடியாய், நாம் செய்யக்கூடிய சிறு சிறு காரியங்களை நாம் பார்க்கிறோம், அது தேவனை கனமண்ணும்.
The whole Bible is full of examples like this.
முழு வேதாகமும் இது போன்ற உதாரணங்களினாலே நிறைந்திருக்கிறது.
There are also examples of people who did not honor God.
தேவனை கனமண்ணாத மக்களுடைய மாதிரிகளும் தேவவேதத்திலே காணப்படுகிறது.
For example, you read the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே
The Old Testament begins with Genesis and finishes with Malachi.
பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலே ஆரம்பித்து மல்கியாவிலே முடிவடைகிறது.
And we see one thing there.
அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்.
At the beginning and the end of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் ஆரம்பம் முடிவு இரண்டையுமே பார்க்கிறோம்.
Those who honored God, those who did not honor God.
தேவனை கனமண்ணுகிறவர்களையும் தேவனை கனமண்ணாதவர்களையும் குறித்து வாசிக்கிறோம்.
Turn with me to Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 4 அதிகாரம்.
See, whenever we are grateful to God,
எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ,
We like to bring something as a gift to him.
அவருக்கு வெகுமதியாக ஒன்றை கொண்டு வர விரும்புகிறோம்.
You know, just like if a doctor has done a very expensive surgery on you and charged you nothing for it, saying, I'll do it for you free.
ஒரு மருத்துவர் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக ஒரு விலை உயர்ந்த அதிக பணம் செல்லுபடியான ஒரு அறுவை சிகிச்சை செய்துவிட்டு அதற்கு காசு வாங்க வேண்டாம், வாங்க மறுத்து விட்டார்கள், வைத்துக் கொள்வோம்.
You will be so thankful to him. You'll take some fruit or something to his house.
நீங்கள் அவருக்கு அதிகமாக நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். அவர் வீட்டுக்கு போகும்பொழுது பழங்களை வாங்கி செல்வீர்கள்.
That is how we come to God.
எப்படித்தான் நாம் தேவனிடத்தில் வருகிறோம்?
See, compared to God, we are all beggars.
தேவனை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நாம் எல்லாரும் யார், பிச்சைக்காரர்கள்.
What can we give him?
அவருக்கு நாம் என்னத்தை கொண்டு செல்ல
முடியும்? We can only give him what he has given us.
அவர் என்ன நம்மிடத்தில் கொடுத்தாரோ அதைத்தான் நாம் கொண்டு செல்ல முடியும்.
You cannot give him anything that he has not given you.
அவர் உங்களுக்கு கொடுக்காத ஒன்றையும் நீங்கள் அவரிடத்தில் கொண்டு செல்ல முடியாது.
If your little children want to bring you a birthday gift,
உங்களுடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்தநாள் வெகுமதியை கொண்டு வர வேண்டுமானால்,
they have to ask you for the money. Please give me money so that I can bring you a gift.
அப்பா கொஞ்சம் காசு கொடுங்கப்பா, நான் உங்களுக்கு gift வாங்கிட்டு வரேன்னு சொல்லி உங்கட்ட தான் பணத்தை வாங்கிட்டு போய் gift வாங்கி கொண்டு கொடுப்பாங்க.
That is how we give gifts to God.
இப்படி தான் நாம் தேவனுக்கு வெகுமதியை கொடுக்கிறோம்.
There is nothing we have that we have produced ourselves that we can give to God.
நாம் தேவனுக்கு கொடுக்கும்படியாக நாமாகவே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளும் இல்லை.
Some people think, oh, I have made such a big sacrifice, I have given to God.
நான் தேவனுக்கு அவ்வளவு தியாகம் பண்ணி தேவனுக்கு இப்படி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி சில எண்ணுகிறார்கள்.
I gave 5000 rupees.
நான் 5000 ரூபாய் கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள்.
Whose money?
அது யாருடைய பணம்?
You took it from your father and you gave it back to him.
அப்பாவிடத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே கொடுக்கிறீர்கள்.
You didn't produce it yourself.
நீங்களாகவே அதை உண்டாக்கவில்லை.
You could have been born with brain damage, you'd never have earned 1 rupee in your life.
மூளை சேதமடைந்து நீங்கள் வாழ்க்கையிலே பிறந்திருந்தால், இந்த பூமியிலே பிறந்திருந்தால் 1 ரூபாய் கூட நீங்களால சம்பாதிச்சிருக்க முடியாது.
Don't ever think that your cleverness and all that produced anything.
என்னுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிச்சது என்று ஒரு காலம் எண்ண வேண்டாம்.
If God has given you the ability, elder brothers, to preach God's word.
மூப்பர்களாகி உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுத்திருந்தால்,
Don't be proud of that.
அதை குறித்து பெருமை அடைய வேண்டாம்.
Who gave you that ability?
அந்த திறமையை உங்களுக்கு கொடுத்தது யார்?
God.
தேவன் தான்.
I know in my own case God has given me that ability to speak his word.
என்னுடைய இளம்பிராயத்திலே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு அவர்தான் அந்த வார்த்தையை கொடுத்தார்.
I can make God's word simple, it's because God gave me that ability. I cannot take credit for it.
தேவன் இந்த திறமையை தேவனே கொடுத்திருந்திருக்கிறபடினாலே வேத வசனத்தை மிகவும் எளிதாக்கி உங்களுக்கு போதிக்க முடிகிறது. அதற்காக நான் ஒரு நன் மதிப்பை எடுத்துக்கொள்ள முடியாது.
I could have been born with brain damage or like a stupid person, I would never have been able to do God's
work. புத்தியினை போல நான் பிறந்திருக்கலாம் அல்லது மூளை கோளாறோடு கூட பிறந்திருக்கலாம், அப்படியான எல்லாம் ஒன்றுமே செய்திருக்க முடியாது.
None of us can take credit for anything.
ஆகவே எந்த ஒரு காரியத்திற்காகவும் நாமாகவே அதனுடைய நற்பெயரை எடுத்துக்கொள்ள முடியாது.
We cannot say we make some big sacrifice for God.
தேவனுக்கு நான் பெரிய தியாகம் செய்கிறேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது.
Even if I give God 100,000 rupees, it is money he gave me.
100,000 ரூபாயை நான் தேவனுக்கு கொடுத்தாலும் அவர் கொடுத்த ரூபாய் தானே.
Even if I give 10 rupees, that's what he gave me.
10 ரூபாய் அவருக்கு கொடுத்தாலும் அவர் கொடுத்த ரூபாய் தான் அது.
If I serve him with my health, that health is what he gave me.
என்னுடைய ஆரோக்கியத்தினாலே அவருக்கு நான் ஊழியம் செய்தால் அந்த ஆரோக்கியம் அவர் கொடுத்தது தான்.
We can't take credit for anything.
ஆகவே இதற்காக நாம் நற்பெயரை எடுத்துக்கொள்ள முடியாது.
If any of you think that you can take some credit for some sacrifice you have made for the church.
சபைக்காக நான் ஒரு தியாகத்தை செய்திருக்கிறேன், அதற்கு எனக்கு நற்பெயர் வேண்டும் என்று யாராவது எண்ணினால்,
and you sit down in your room and you think, oh, what a lot of sacrifice I have made for the church.
உங்கள் அறையிலே உட்கார்ந்து கொண்டு சபைக்காக எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறேன் நான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்களானால்,
I am not like these other lazy elders who don't do anything. I am a hard working elder.
தேவனுக்காக எதையுமே செய்யாத சோம்பேறி மூப்பர்களைப் போல நான் இல்லை. நான் தேவனுக்கென்று கடினமாய் பிரயாசப்படக்கூடிய மூப்பர் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்களா?
I want to tell you to your face, you are the biggest fool in CFC.
நான் சொல்லட்டுமா, CFC ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புத்தியினன் நீங்கள் தான்.
You are the biggest fool of all.
எல்லாரே காட்டலும் நீங்கள் தான் மிகப்பெரிய புத்தியினன்.
You think it is your ability and your cleverness that you did it.
உன் திறமை, உன்னுடைய சாமர்த்தியம் என்று நினைக்கிறாயா?
You are just like a child who go to the father and say, Daddy, please give me some health and money so I can give some gift to you.
அப்பா, உங்களுக்கு நான் வெகுமதியை கொடுக்க முடியாக, எனக்கு ஆரோக்கியத்தையும் எனக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுங்கள், அப்பொழுது நான் வெகுமதியை வாங்கிக் கொண்டு உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. குழந்தையை போல தானே இருக்கிறீர்கள்.
The Bible says, what have you got that you did not receive?
நீ பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது என்ன? நீ ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்தில் இருக்கிறது?
Can you think of one thing in your life that you did not receive?
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத ஒரு காரியத்தை எண்ணி பார்க்க முடியுமா?
Have you got a good family?
நல்ல குடும்பம் இருக்கிறதா?
A happy marriage?
சந்தோஷமா திருமண வாழ்க்கை அமைந்திருக்கிறதா?
Don't look down on some other family who's got a difficult marriage.
ஒரு கஷ்டமான பிரச்சனையுள்ள திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை அற்பமா எண்ணி பார்க்க வேண்டாம்.
Some people do that.
சிலர் அப்படி செய்கிறார்.
Oh, my marriage is so happy.
என்னுடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமானதா இருக்கிறது.
That's because God gave you a good wife.
தேவன் உனக்கு நல்ல மனைவியை கொடுத்தபடினாலே தான் உனக்கு சந்தோஷமுள்ள திருமண வாழ்க்கை
இருக்கு. Don't despise that poor brother who's got a very difficult wife.
கஷ்டமான மோசமான மனைவியை பெற்றிருக்கக்கூடிய அந்த பாவமான சகோதரனை பார்த்து அற்பமா என்ன வேண்டாம்.
Never do that.
ஒரு காலம் அப்படி செய்யாதே.
Are your children following the Lord?
உங்களுக்கு தேவனை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களா?
You despise somebody else whose children are wayward.
மற்றவருடைய பிள்ளைகள் வழிதப்பி போய்விட்டார்களே என்று சொல்லி அவர்களை அற்பமா எண்ணுகிறீர்களா?
Who gave you the grace to bring up your children in a godly way?
உங்களுடைய பிள்ளைகளை தேவபக்தியுள்ள வாழ்க்கையில வளர்ப்பதற்கு கிருபை கொடுத்தவர் யார்?
God.
தேவன்.
Don't be proud of it.
அதை குறித்து பெருமைப்பட வேண்டாம்.
Your pride will destroy you.
உன்னுடைய பெருமை உன்னை அழித்துவிடும்.
And it will destroy your children.
உன்னுடைய பிள்ளைகளையும் அது அழித்துவிடும்.
I've seen it happen.
நான் இது நடக்கிறதை பார்த்திருக்கிறேன்.
I've seen people whose children are brought up in a very good way.
நல்ல விதத்திலே தங்களுடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன்.
And they become proud of it.
அதை குறித்து அவர்கள் பெருமை அடைகிறார்கள்.
And God's grace departs from their life.
அவருடைய வாழ்க்கையை விட்டு தேவனுடைய கிருபை விலகி போகிறது.
Be careful.
கவனமாயிருங்கள்.
Whatever ability you have,
உனக்கு என்ன திறமை இருந்தாலும்,
whatever what you call sacrifice that you have made for God,
தேவனுக்கு என்று நான் தியாகம் பண்ணினேன் என்று சொல்கிறீர்களே, அது எதுவா இருந்தாலும் சரி,
you have not understood that it is all God's gift.
இதெல்லாம் தேவனுடைய வரம் என்பதை நீ விளங்காமல் இருக்கிறாய்.
Honor God by saying, Lord, I have really given nothing to you except what you have given me.
ஆண்டவரே, நீர் கொடுத்ததை மட்டும் நான் உமக்கு கொடுத்தனே அல்லாமல் வேற நான் ஒன்றையுமே கொடுக்கவில்லை ஆண்டவரே.
It's what you think in your mind.
உங்களுடைய மனதில் என்ன எண்ணுகிறீர்கள் என்பதுதான்.
I hope you realize always in your mind.
எப்பொழுதுமே உள்ளத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் நம்புகிறேன்.
I have only given what he has given me.
அவர் எனக்கு என்ன கொடுத்தார் அதைதான், அதை மட்டுமே நான் கொடுத்தேன்.
I'm saying this for your own salvation.
உங்களுடைய சொந்த இரட்சிப்புக்காக நான் இதை சொல்கிறேன்.
Then you will never compare yourself with other believers.
ஒரு காலம் உங்களை மற்ற விசுவாசிகளோடு ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கும்படியாக சொல்கிறேன்.
You remember the story which Jesus said about the people who came to work at the first hour of the day.
இந்த நாளில் முதல் மணி நேரத்திலே வேலை செய்ய முடியாய் வந்த அந்த கதையை இயேசு சொன்னாரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
And they were given one denarius, one day's wages.
ஒரு நாள் கூலி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு தினாரி.
For working for 12 hours from 6 in the morning till 6 in the evening.
காலையில 6 மணி இருந்து மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் வேலை செய்தார்.
And there were other people who came at the 11th hour and worked only for 1 hour.
11th மணி வேளையிலே வந்து ஒரே ஒரு மணி நேரம் வேலை செய்த மக்களும் இருக்கிறார்கள்.
You read that in Matthew 20.
மத்தேயு
20.
20 ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை குறித்து வாசிக்கிறீர்கள்.
And the master gave them also that one denarius.
அவர்களுக்கும் அதே ஒரு தினாரியை ஆண்டவர் கொடுத்தார், எஜமான் கொடுத்தார்.
People who worked for 12 hours got angry.
12 மணி நேரம் வேலை செய்த மக்கள் கோபம் வந்து
jealous.
பொறாமை கொண்டார்கள்.
How can you make these junior brothers equal to us?
இளைய சகோதரர்களை எங்களுக்கு சமமாக்க எப்படி முடிந்தது உங்களால்?
Do some of you elders feel like that? How can you make these junior brothers who came last year equal to us who've been here for 25 years?
சில மூப்பர்கள் இப்படி நினைக்கிறீர்களா? 25 ஆண்டுகளாக நான் மூப்பனாக இருக்கிறேன், நேற்று வந்த ஒரு அல்லது போன வருஷம் வந்ததான ஒரு சகோதரனை எனக்கு சமமாக்கி விட்டீர்களே என்று எண்ணுகிறீர்களா?
You find God gives that young brother an anointing which is superior to your anointing.
உங்களுடைய அபிஷேகத்தை காட்டிலும் மேன்மையா இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை அந்த இளைய சகோதரருக்கு தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறீர்களா?
I want to tell you, the seniority is in government service, not in God's service.
இந்த மூப்பு தன்மை அல்லது சீனியாரிட்டி என்பது அரசாங்க வேலையில் தான் இருக்கிறதே ஒழிய தேவனுடைய வேலையில் அல்ல.
In the military and all, they have seniority for promotion.
ராணுவத்திலேயும் அவர்கள் வேலை மூப்பத்தை மூப்புமையை பார்த்து அவர்கள் உயர்வு கொடுக்கிறார்கள்.
In God's work, there is no such thing as seniority that I came to CFC 30 years ago or 25 years ago.
30 ஆண்டுகள் முன்பாக நான் CFC-க்கு வந்தேன் அல்லது 25 ஆண்டுகள் முன்பாக வந்தேன் என்று சொல்ல சீனியாரிட்டி எல்லாம் தேவனுடைய சபையில் இல்லை.
Young brother who came 3 years ago may be more spiritual than you.
3 ஆண்டுகள் முன்பதாக வந்ததான அந்த வாலிப சகோதரன் உங்களை காட்டிலும் அதிக ஆவிக்குரியவராக இருக்கலாம்.
Because he's got more humility.
என்றால் அவருக்கு அதிக தாழ்மை இருக்கிறது.
And so he's getting more grace.
ஆகவே அதிகமாக கிருபையை பெறுகிறார்.
And you can sit there saying, I came at the first hour.
நான் முதலாம் மணி நேரத்திலே வந்தேன் என்று சொல்லிக் கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம்.
And God's grace has gone away from you.
ஆனால் தேவனுடைய கிருபை உன்னை விட்டு விலகி விட்டது.
You may think you're a very important person.
நான் முக்கியமான நபர் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
God doesn't think so.
தேவன் அப்படி எண்ணுவதில்லை.
Maybe you have worked very hard, you know, those people who worked for 12 hours, they must have done a lot of work in that vineyard.
12 மணி நேரம் வேலை செய்தவர்கள் அந்த திராட்சை தோட்டத்தில் எவ்வளவோ வேலை செய்திருக்கலாம்.
They could have told the master, see this whole area, we only did it 12 hours.
இந்த முழு பகுதியை பாருங்கள் இவ்வளவையும் உழுதது நாங்கள் தான் வேலை செய்தது நாங்கள் தான் என்று சொல்லியிருக்கலாம்
what is this fellow done in 1 hour one small patch
ஒரு மணி நேரத்தில் இவர்கள் வந்தார்களே அவர்கள் செய்தது சிறு துண்டு தான்
yes you have done a lot of work in 20-30 years
செய்திருக்கிறாய்
in 20-30 years
20-30 ஆண்டுகளாக
god doesn't look at you like that
ஆனால் தேவன் அப்படி கண்ணோட்டத்திலே பார்ப்பதில்லை
because when god draws a line
தேவன் ஒரு கோட்டை வரையும்
பொழுது சர்ச்
சபையிலே
he doesn't put senior people one side and junior people the other side
சீனியர் மக்கள் ஒரு புறமும் சமீபத்திலே வந்த ஜூனியர் மக்கள் ஒரு புறமும் என்று சொல்லி அப்படி அவர் பிரிப்பதில்லை
those have been in CFC more than 15 years those have been in CFC less than 15 years
15 ஆண்டுகள் முன்பு அதிகமாக CFC ல இருக்கிறவர்கள் இப்படியும் 15 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கலாம் இப்படியும் என்று சொல்லி அப்படி அவர் பிரிப்பதில்லை
that is how man divides
இப்படி தான் மனிதன் பிரிக்கிறான்
god does like this
தேவன் இப்படி செய்கிறார்
all the proud people this side all the humble people this side
பெருமையுள்ள எல்லாம் இந்த பக்கம் வாருங்கள் தாழ்மையுள்ள எல்லாம் இந்த பக்கம் வாருங்கள்
and the humble people may be somebody who came 2 years ago
தாழ்மையுள்ளவர்களை பார்த்தால் ஒரு சில 2 வருஷத்துக்கு முன்பாக தான் சபைக்கு வந்திருக்கிறார்
the proud people could be the people who have been there 30 years
பெருமையுள்ளவர்களை பார்க்கும்போது சில பேர் 30 ஆண்டுகளாக இருந்திருக்கிறார்கள்
சபை god says I'm going to honor all these humble people
இந்த தாழ்மையான மக்கள் எல்லாரையும் நான் கனப்படுத்த போகிறேன் என்று சொல்கிறார்
I'll give them grace
நான் அவங்களுக்கு கிருபை தர போகிறேன்
so remember it's got nothing to do with seniority
ஆகவே seniority என்பதை பொறுத்து இந்த காரியம் இல்லை
there is no partiality with god
தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை
if you are humble you must remain humble even after 50 years
நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் 50 ஆண்டுகள் கழித்தும் தாழ்மையாக தான் இருக்க வேண்டும்
otherwise god's grace will go from you
இல்லாவிட்டால் தேவனுடைய கிருபை உங்களை விட்டு அகன்று விடும்
honor god
தேவனை கனமண்ணுங்கள்
honor god by acknowledging that everything you have is from him
நீங்கள் வைத்து பெற்றுக்கொண்டிருக்க கூடிய ஒவ்வொன்றும் அவரிடத்திலிருந்து வந்ததுதான் என்பதை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்யுங்கள்
and honor him by saying lord you can give a greater honor to a young brother I'm quite happy for that
ஆண்டவரே மிகப்பெரிய கனத்தை ஒரு இளம் ஆண்டவர் விசுவாசிக்கு நீங்கள் கொடுங்கள் ஆண்டவரே அதை குறித்து நான் சந்தோஷமடைவேன் என்று சொல்லுங்கள்
that was the trouble with saul he could not believe that god would honor a young boy like david
தாவீதை போல ஒரு இளம் மனிதனை தேவன் கனம் பண்ண முடியும் என்று சவுல் என்ன முடியவில்லை அதுதான் அவருக்கு பிரச்சனை
I am 30-40 years older than David how can God honor him
தாவீதை காட்டிலும் நான் 30-40 வயது பெரியவன் தேவன் எப்படி தாவீதை கனம் பண்ண முடியும்
you know when David was around 20 years old தாவீதுக்கு Saul was about 60
தாவீதுக்கு 20 வயதா இருக்கும் பொழுது சவுலுக்கு 60 வயது
because David became king when he was 30
தாவீது 30 ஆண்டாய் இருக்கும் பொழுது ராஜாவானார்
and if Saul had reigned for 40 years then he died when he was 70
சவுல் 40 ஆண்டுகள் அரசாண்டு 70 வயதிலே மரித்து விட்டார்
now if you are 60 years old
உங்களுக்கு 60 வயதா இருக்கிறது என்று
வைத்து and you have served god for 30 years
30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள்
can you honor some young 20 year old fellow who's coming up in your church with great anointing
உங்கள் சபையிலே பெரிய அபிஷேகத்தோடு வரக்கூடிய 20 வயது வாலிபனை கனமண முடியுமா
no it's very difficult
கவும் கஷ்டம்
it's very difficult for a 60 year old man to respect a 20 year old brother
60 வயது நிரம்பிய ஒரு மனிதன் 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபனை
I'm nearly 74 years old
எனக்கு கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் ஆகிறது
but I am happy to honor young brothers
74 வயதானாலும் நான் இளம் வாலிபர்களை சந்தோஷப்படுகிறேன்
you know it's like some good football player came into our team
நம்முடைய அணியிலே நல்ல கால்பந்து ஆட்ட விளையாட்டு வீரர் வந்திருக்கிறார்கள்
so what if he's younger than me
அவர் என்னை காட்டிலும் வயது குறைவாக இருந்தால் என்ன
he can score a goal for our team
நம்முடைய அணிக்கு அவர் ஒரு கோல் போட முடியுமே
can you look at it like that
இது போன்ற நீங்கள் பார்க்க முடியுறதா
I'm sorry to say there's so much of jealousy and strife even among our CFC believers.
நம்முடைய CFC விசுவாசிகள் மத்தியிலே எவ்வளவு பிணக்குகளும் எவ்வளவு பொறாமையும் காணப்படுகிறது என்று சொல்லுவதற்கு
you're not honoring God.
நாம் தேவனை கனப்படுத்தவில்லை.
You're proud of your seniority.
உங்களுடைய சீனியாரிட்டியை வைத்து பெருமைப்படுகிறீர்கள்.
Let's get rid of that this year.
இந்த வருஷத்திலே இதோடு ஒழித்து விடுவோம்.
Let's finish with that. We have heard about it so long but we got to finish with it now.
நாம் எவ்வளவு ஆண்டுகளாக கேட்டுவிட்டோம் இந்த ஆண்டோடு கூட அதை முடித்து விடுவோம்.
God is looking for those who will honor him.
தம்மை கனப்படுத்துகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
And he honors especially the humble.
குறிப்பாக தாழ்மையுள்ளவர்களை தேவன் கனப்படுத்துகிறார்.
Some of us were very humble when we came to the church first.
முதலாவது சபைக்கு வந்த பொழுது சில தாழ்மையா இருந்தோம்.
One of the things I tell brothers in CFC is this in Bangalore.
பெங்களூர்ல சிஎஃப்சி சபையில் உள்ள சகோதரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால்
I say brothers remember the first day you came to this church.
நீங்கள் சபைக்கு வந்த முதல் நாளை எண்ணி பாருங்க.
First day.
முதல் நாள்.
You were a good for nothing sinner.
நீங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாவியாக
இருந்தீர்கள். Maybe just born again.
அப்பொழுதுதான் மனம் திரும்பி வந்தீர்கள்.
You knew nothing about the Bible.
வேதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது.
You knew nothing about the new covenant.
புதிய உடன்படிக்கை குறித்து ஒன்றும் அறியவில்லை.
You knew nothing about a spirit-filled life.
ஆவியிலே நிறைவேற்றப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அறியாத இருந்தீர்கள்.
You came and sit in the back of the church.
சபையிலே பின்னால் வந்து உட்கார்ந்தீர்கள்.
And you were so thankful that you got a place in a good church.
நல்ல சபையிலே உட்கார் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது என்று நீங்கள் அதிக நன்றி உள்ளவர்களாக இருந்தீர்கள்.
Now you've been here 20 30 years.
இப்போது 20 30 ஆண்டுகளாக இங்க இருந்து வருகிறீர்கள்.
And it has swollen your head. You think you are such an important member.
நான் மிக முக்கியமான ஒரு அங்கம் என்று எண்ணி உங்கள் தலை வீங்கி விட்டது.
Think of the day you first came to this church.
இந்த சபைக்கு வந்த முதல் நாளை எண்ணி பாருங்கள்.
And always remain with that same humility that says I'm not a senior member.
நான் ஒரு மூப்ப சீனியர் அங்கம் அல்ல என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
I'm a sinner saved by the grace of God.
தேவனுடைய கிருபையாலே ரட்சிக்கப்பட்ட பாவி.
And I'm very thankful I've got a place in this church.
இந்த சபையிலே உட்கார் ஒரு இடம் கிடைத்தது அதற்காக நான் மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்று
சொல்லுங்கள். If we have more brothers like that we will have a wonderful church.
இது போன்று அநேக நிறைய சகோதரர்கள் இருந்தால் அற்புதமான ஒரு சபை நமக்கு இருக்கும்.
And all the people who came at the first hour if they are willing to humble themselves and be equal to the people who come at the 11th hour we'll have a wonderful church.
முதலாம் மணி நேரத்திலே வந்தவர்களும் 11 மணி நேரத்திலே வந்தவர்களும் ஒன்றாக இருந்து அவர் தேவனை கனமணியினால் அற்புதமான சபை நமக்கு.
There are so many older sisters who think they are so senior.
அநேக வயதை முதிர்ந்த சகோதரிகள் இருக்கிறார்கள் நான் தான் சீனியர் என்று நினைக்கிறார்கள்.
They can't help the younger sisters because they come like some big matron in some hospital.
சில ஆஸ்பத்திரியில் நர்ஸுக்கு மேல மேட்ரன் என்று ஒருத்தர் இருப்பார்கள் அவர்களை போல இளைய சகோதரத்திலே வருகிறார்கள்.
That's not the way to come.
வருவதற்கு அப்படி வழி அல்ல.
Jesus came underneath everybody.
தேவன் எல்லாருக்கும் இயேசு எல்லாருக்கும் கீழாக வந்தார்.
He was born in a cow shed so that he could be underneath everybody.
எல்லாருக்கும் கீழாக இருக்கும்படியாக ஒரு மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார்.
He came to wash people's feet.
மக்களுடைய பாதங்களை கழுவும்படியாக வந்தார்.
That is how we honor God.
இப்படித்தான் நாம் தேவனை கனமண்ண வேண்டும்.
By humility.
தாழ்மையினாலே.
Going down.
கீழே போவதனாலே.
Esteeming others as more important than ourselves.
தங்களிலும் மற்றவர்களை அதிக மேன்மையுள்ளவர்களாக எண்ணி என்று வாசி.
If you want to honor God in your life,
உன்னுடைய வாழ்க்கையில் தேவனை கனப்படுத்த
வேண்டும். If you want God to honor you,
தேவனை கனப்படுத்த வேண்டுமா?
Esteem others as more important than yourself.
உங்களை காட்டிலும் மற்றவர்களை அதிக மேன்மையுள்ளவர்களாக எண்ணுங்கள்.
Turn with me to Genesis chapter 4.
ஆதியாகமம் 4 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
We read of two people who came with a gift to God.
இங்கே தேவனிடத்திலே வெகுமதியோடு கூட இரண்டு பேர் வருகிறார்கள். காணிக்கையோடு வருகிறார்கள்.
I told you when we bring a gift to God, we are only bringing what he gave us.
தேவனிடத்தில் ஒரு காணிக்கை கொண்டு வரும்பொழுது அவர் என்ன நமக்கு கொடுத்தாரோ அதை தான் நாம் கொண்டு செல்கிறோம்.
Like if my 10 year old wants to buy a birthday gift for me.
10 வயது நிறைந்த பையன் எனக்கு பிறந்தநாள் வெகுமதிக்கு வாங்க விரும்புகிறான்.
He comes to me and says, "Daddy, can you give me 25 rupees?"
அப்பா எனக்கு ஒரு 25 ரூபாய் தருவீங்களா என்ற இடத்தில் கேட்கிறான்.
Why you want it?
எதுக்காக பா உனக்கு வேண்டும்?
I want to buy a gift for you.
உங்களுக்கு gift வாங்க போறேன்.
So I give him.
நான் கொடுக்கிறேன்.
He goes and buys a gift.
அவன் போய் ஒரு gift வாங்குறான்.
Daddy, here is a gift.
அப்பா அதாங்க gift.
Now I know that is from my money.
எனக்கு தெரியும் என் பணத்துல தான் அதை வாங்கி கொடுக்கறான்.
But I am so happy that he did that.
ஆனால் இதை செய்தபடினாலே அவ்வளவு சந்தோஷப்படுகிறேன்.
But if he becomes proud I spent 25 rupees to get something for my daddy.
அப்பா நான் தான் 25 ரூபாய்க்கு gift வாங்கி வந்தேன் சொல்லி அவன் பெருமை பாராட ஆரம்பித்தால்.
That is how some foolish believers are.
இப்படி தான் சில புத்தியான விசுவாசிகள் இருக்காங்க.
Who think I have done something for the Lord.
தேவனுக்கு நான் ஒன்றை செய்து விட்டேன் என்று நினைக்கிறார்கள்.
Do some of you feel like that?
உங்களிலே ஒரு சிலர் அப்படி உணர்கிறீர்களா?
What have you done for the Lord?
தேவனுக்கு என்ன செய்து விட்டீர்கள்?
You could have been born like an idiot into the world.
இந்த உலகத்திலே ஒரு முட்டாளை போல பிறந்திருக்கலாம்.
You would have been able to do nothing.
ஒன்றையுமே நீங்கள் செய்திருந்திருக்க முடியாது.
God gave you intelligence.
தேவன் உங்களுக்கு ஒரு புத்தி கூர்மை
கொடுத்தார். God gave you health.
ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார்.
God gave you wisdom.
ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
God protected you from accidents on the road.
சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு தேவன் உன்னை பாதுகாத்திருக்கிறார்.
And God preserved you.
தேவனுனை பாதுகாத்திருக்கிறார்.
You did something, it was his gift.
நீங்கள் ஏதோ ஒன்றை செய்திருக்கீர்கள் என்று சொன்னால் அது அவருடைய வரம்.
Don't look down on others who cannot do what you do.
நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை செய்ய முடியாதவர்களை அற்பமாய் பார்க்க வேண்டாம்.
It says here that Cain and Abel brought an offering to God.
காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள்.
And there was one big difference in their offering.
அவருடைய காணிக்கையிலே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு.
It says here in verse 3.
மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Cain just brought an offering.
காயின் கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம்.
But Abel it says brought the best of his flock.
ஆனால் ஆபேலோ தன்னுடைய மந்தையிலே சிறந்தவற்றை கொண்டு வந்தார்.
Can you do you know the difference between an offering and the best you can bring
edho oru kaanikeikkum kodukkakoodiya sirandha kaanikeikku vyathyasam undu endru ungalukku theriyuma
I'll give you an example
naan udaharathai ungalukku solugiren
supposing you are been invited for the wedding of some neighbor whom you just know for a few days
ஒரு சில நாட்கள் தான் அறிமுகமான பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே உள்ள
கல்யாணத்துக்கு
மகனுக்கு திருமணம் ஆகிறது உங்களை அழைக்கிறார்கள்
you hardly know them for one week
ஒரு வாரம் தான் ஆச்சு உங்களை அறிந்தேன்
you naturally it is decent to take a wedding gift
நாம் அப்படி திருமணத்துக்கு போகும்போது ஒரு gift எடுத்துக்கொண்டு போவதுதான் நாகரிகம்
yeah what how much will you spend on that gift
அந்த வெகுமதிக்கு எவ்வளவு பணத்தை செலவு செய்வோம்
He won't spend 10,000 rupees to get a gift for this neighbor who he knew just few days.
ஒரு வாரம் தான் அவருக்கு அவரை தெரியும் அவருக்காக நீங்க 10,000 ரூபாய் செலவு செய்து வெகுமதி வாங்கி கொண்டு செல்வீர்களா?
Maximum you may find 20-30 rupees you may get some gift and give it.
20-30 ரூபாய் அதிகபட்சம் போனால் அதற்கு ஒரு பொருளை வாங்கி கொண்டு gift-ஐ கொடுப்பீர்கள்.
Maybe 50 rupees.
அல்லது 50 ரூபாய்.
But supposing it is your son getting married.
உங்கள் மகனுக்கே திருமணமாகிறது வைத்துக் கொள்வோம்.
Then what type of gift will you take?
அப்பொழுது உங்கள் மகனுக்கு எவ்விதமான வெகுமதியை கொடுப்பீர்கள்?
What a difference
evlo vyathyasam
because he say your son is so precious to you
enna kuda magan avlo velaiyara petra ungalku
all that you have earned in your life you want to give him
ningal sambaditha sambathiyathai ellam avarku ningal kodukka vendum endru virumbugireer
and if you are a very rich man
or panakarana irundal
you may even give a house as a gift to your son for his wedding
unai maganude vaalkikana oru veettaye vegumadiyaga kodupeenga
or a car or a scooter
why do you give such an expensive gift yen avlo velaiyara petra vegumadi ungal maganukku kodukka vendum
there you are showing you are so precious to me my son
en magane nee enakku velaiyara petravan endru neengal kaanpikireergal
the type of gift you give shows how much you value that person
neengal evvidamana kaanikeyi vegumadiye kodukkira endru dhaan endalavai neengal avarai madikkireergal endru vilanga kaattukirathu
we may be invited to 10 different weddings
10 வித்தியாசமான திருமணங்களுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கலாம்
the type of gift you take to each wedding will depend on how much of a relationship you have with that person
நீங்கள் ஒவ்வொரு நபரோடும் கூட எப்படிப்பட்ட உறவு இருக்குது என்பது ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட வெகுமதி வாங்கி செல்கிறீர்கள் என்பதை பார்த்தாலே தெரிந்துவிடும்
why did Abel bring the best offering for God
ஏன் ஆபேல் தேவனுக்கு சிறந்த காணிக்கையை கொண்டு வந்தான்
because he valued God so much
என்னவன் தேவனை அதிகமாக கனமணினான்
and why did Cain just bring pick up some grain and bring it as an offering to God
ஆனால் காயின் வரும்போது ஏதோ கொஞ்சம் தானியத்தை பிடிங்கி கொண்டு வந்து காணிக்கையை கொடுக்கறான்
that shows how little he valued God
எவ்வளவு குறைவாக தேவனை கனமணினான் என்பதை காண்பிக்கிறது
there's something we can learn here
நான் இதே இதிலே ஒன்றை கற்றுக்கொண்டேன்
It doesn't say God punished Cain saying why you brought only so much.
ஏன் இவ்வளவு தான் கொண்டு வந்தாய் என்று சொல்லி ஆண்டவர் காயினை தண்டிக்கவில்லை.
No.
இல்லை.
God loves a cheerful giver.
தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
He doesn't punish us if you bring a small offering to him.
சின்ன காணிக்கை கொண்டு வருவது நிமித்தமாய் தேவன் உன்னை தண்டிப்பதில்லை.
But it says one thing.
ஆனால் ஒன்று சொல்லப்படுகிறது.
Verse 4.
நான்காம் வசனம்.
The Lord had regard for Abel and for his offering.
தேவன் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்க கூடிய அளவுக்கு தேவன் அதை மதித்தார்
and verse 5 the lord did not have regard for cain or for
ஐந்தாம் வசனத்திலே காயினும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை
so the lord recognizes there is a difference between cain's offering and abel's offering
ஆகவே ஆபேலுடைய காணிக்கைக்கும் காயினுடைய காணிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு அதை கர்த்தர் அறிந்துகொள்கிறார்
as the lord looks at all of us sitting and
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய எல்லாரையும் தேவன் பார்க்கும் பொழுது
and two of us standing here also
நிக்கிற எங்கள் இரண்டு பேரையும் பார்க்கும் பொழுது
In one sense there is no partiality with God.
ஒரு விதத்திலே சொன்னால் தேவனுடைய பட்சபாதமே இல்லை.
He loves us all equally.
எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிறார்.
He died Jesus died for all of us.
எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார்.
But
ஆனால்
like it says here.
இங்கே சொல்லப்பட்டது போல
the Lord has regard for some people here.
இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தேவன் அங்கீகரிக்கிறார்.
And the Lord does not have regard for some people.
ஆனால் ஒரு சிலரை தேவன் அப்படி கனமண்ணுவார்.
I'm not saying he'll punish you.
அவர்களை தண்டிப்பார்னு சொல்லவில்லை
he did not punish Cain
காயினை அவர் தண்டிக்கவில்லை
he punished Cain later for killing his brother not because of his offering
சகோதரனை கொன்றபடினாலே பின்னால் தேவன் காயினை தண்டித்தார்
Cain never got any punishment for bringing a cheap offering
காயின் ஒரு காலம் அவன் மதிப்பில்லாத காணிக்கையை கொண்டு வந்தபடினாலே தண்டிக்கப்படவே இல்லை
and you will not be punished if you bring a cheap offering to God
ஆகவே நீங்களும் தேவனுக்கு விலையில்லாத ஒரு பொருளை காணிக்கையா கொண்டு வந்தாலும் தேவன் உங்களை தண்டிக்க மாட்டார்
but right in the beginning of the bible it is written the lord has a special regard for those who give him the best
ஆனால் தேவனுக்கு சிறந்தவற்றை கொடுக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார்
because that shows how much they value him
ஏனென்றால் அது எந்த அளவுக்காய் அவரை மதிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது.
Like I told you, the type of gift you give at a wedding shows how much you value that person.
நான் சொன்னது போல ஒரு மனிதனை எந்த அளவாய் நேசிக்கிறீர்கள் என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதியிலே தெரிந்துவிடும்.
Difference between the way you give to your son and to a stranger.
உங்கள் மகனுக்கும் ஒரு அண்ணனுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதியிலே வித்தியாசம் உண்டு.
Many people give to God a gift like they give to a stranger.
அநேகர் ஒரு அண்ணனுக்கு கொடுக்கக்கூடிய வரத்தை வெகுமதியைப் போலவே தேவனுக்கும் கொடுக்கிறார்கள்.
By gift I'm not talking about money only.
காணிக்கை என்று சொல்லும்பொழுது நான் பணத்தை குறித்து சொல்லவில்லை.
It could be our life.
அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம்.
It could be our time.
நம்முடைய நேரமாக இருக்கலாம்.
Our energy.
நம்முடைய சக்தியாக இருக்கலாம்.
How much we do for the church.
சபைக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம்.
We may not give 1 rupee but there could be so much labor we give for the church.
ஒருவேளை சபைக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிலையில இருக்கலாம். ஆனால் சபைக்காக அதிகமாக பிரயாசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம்.
There are some poor people who don't have much to give like the widow. They can only put 2 paisa in the.
விதவையைப் போல 2 பைசா மட்டுமே போடக்கூடிய ஏழை சகோதர சகோதரி இருக்கிறார்கள்.
And the Lord says that is more valuable to me than 1000 rupees that Pharisee put.
அந்த பரிசேயன் போட்ட 1000 ரூபாயை காட்டிலும் இது விலையேறப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார்.
He is not counting the money.
அவர் பணத்தை எண்ணி பார்ப்பதில்லை.
He is counting do we value him so much.
அவரை அதிகமாக நாம் மதிக்கிறோமா இல்லையா என்பதை தான் அவர் பார்க்கிறார்.
Do you feel oh I have sacrificed so much for God?
ஓ நான் தேவனுக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா?
When I was born again 54 years ago.
54 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்த பொழுது
I decided from the beginning.
ஆரம்பத்திலிருந்தே ஒன்றை தீர்மானித்தேன்.
God is going to have everything in my life.
என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும் தேவனுக்கு தான் என்று தீர்மானித்தேன்.
I was already working and earning a very big salary as a naval officer.
நான் ஒரு கப்பற்படை அதிகாரியாக அதிகமான சம்பளம் வாங்கினேன்.
But I said Lord from this day onwards money will never be important for me.
அப்பொழுதே நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே பணம் என்பது என்னுடைய வாழ்க்கையில முக்கியமானதாகவே இருக்காது.
And I can say before God money has never been important for me for 54 years.
54 ஆண்டுகள் முன்பதாகவும் சரி இப்பவும் சரி நான் தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியும் பணம் எனக்கு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை.
I learned at the beginning of my Christian life. என்னுடைய
கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
If I worship God I must have no interest in money.
நான் தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தால் பணத்தில் எனக்கு இருப்பு இருக்க கூடாது.
Money is an idol.
பணம் என்பது ஒரு விக்கிரகம்.
Just like all the idols many people in our country worship.
நம்முடைய நாட்டிலே அநேகர் ஆராதிக்கிற பல விக்கிரகங்களைப் போலவே பணமும் ஒரு விக்கிரகம்.
What do you think of a Christian who comes here and praises Jesus and goes home and bows down to some idol?
இங்கே வந்து தேவனை ஆராதித்துவிட்டு துதித்துவிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது விக்கிரகத்தை பணியக்கூடிய ஒரு கிறிஸ்தவனை குறித்து என்ன நினைப்பீர்கள்?
I realize that many Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள் என்று நான் உணர்ந்து கொண்டேன்.
God is not first in their thinking.
அவருடைய சிந்தையிலே தேவன் முதலாவதாக இல்லை.
If it is money, money becomes important.
பணம் என்றால் பணம் தான் முக்கியமானதாய் மாறுகிறது.
We all need money to take care of our family.
நம்முடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை.
I have also spent a lot of money taking care of my family, educating my children and all that.
என்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்கும்படியாகவும் குடும்ப காரியங்களை கவனிக்க முடியாமல் அதிகமாக பணம் எனக்கு தேவைப்பட்டது.
I never did anything wrong to get money in my life.
ஆனால் பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தவறும் நான் செய்யவில்லை.
And I never worshipped it.
அதே சமயத்தில் நான் அதை வணங்கவும் இல்லை.
And I taught my children, don't worship money.
என்ன பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு காலம் பணத்தை விக்கிரகத்தை போல வணங்க வேண்டாம் என்று சொன்னேன்.
So I'm not talking about money first of all.
ஆகவே முதலாவதாக பணத்தை
குறித்து சொல்ல. I'm talking about our attitude to God.
தேவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை.
Lord, there's nobody more important than you in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உம்மை காட்டிலும் முக்கியமான நபரே இல்லை ஆண்டவரே.
I don't want to please my wife and displease you.
ஆண்டவரே, மனைவியை பிரியப்படுத்தி நான் உம்மை பிரியப்படுத்தாமல் போக கூடாது.
My wife is not my idol.
என்னுடைய மனைவி எனக்கு ஒரு விக்கிரகம் அல்ல.
I will not bow down always to please her.
அவளை பிரியப்படுத்தாமே நான் வணங்க மாட்டேன்.
If I have to displease God.
தேவனை துக்கப்படுத்தி என் மனைவியை பிரியப்படுத்த மாட்டேன்.
We should please our husbands and wives.
கணவன் மனைவி ஒருவருக்கொரு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் தான்.
That is a mark of love.
அது அன்பின் அடையாளம்.
But not at the cost of displeasing God.
ஆனால் தேவனை துக்கப்படுத்தி நாம் இதை செய்யக்கூடாது.
Abel brought the best.
ஆபேல் சிறந்தவற்றை கொண்டு வந்தார்.
God, you are everything to me.
ஆண்டவரே, நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே.
And God had regard for his offering.
தேவனுடைய காணிக்கைக்கு அவர் மதிப்பு கொடுத்தார்.
That's written at the beginning of the Bible.
இது வேதத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
We also are grateful for all that God has done for us.
தேவன் நமக்கும் செய்த எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
Abel knew nothing about Jesus dying on the cross.
ஆபேலுக்கு இயேசு சிலுவையிலே மரிப்பதெல்லாம் தெரியாது.
We know all that.
நாம் இதெல்லாம்
மறந்துட்டோம். Abel did not have the Holy Spirit God has given us.
ஆபேலுக்கு பரிசுத்தாவி இல்லை, நாம் பரிசுத்தாவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
I say, Lord, if that ignorant man Abel could give you the best, what am I going to do?
ஆண்டவரே, அறியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆபேல் தேவனுக்கு சிறந்தவற்றை கொடுப்பானே என்று சொன்னால் நான் என்ன ஆண்டவர் கொடுக்க போகிறேன்?
I want to honor you by giving you the best in everything in my life.
என்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொன்றிலும் சிறந்தவற்றை உமக்கு கொடுத்து உம்மை கனம் பண்ண வேண்டும் ஆண்டவரே.
I will never complain saying I am too tired to serve God.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எனக்கு களைப்பா இருக்கிறது என்று ஒரு காலம் குறை சொல்ல மாட்டேன்
ஆண்டவரே. I will never complain saying oh I can't sit up so late serving God.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்வது நிமித்தமாக இரவு நெடுநேரம் கண் விழித்திருக்க முடியாது என்று சொல்ல மாட்டேன்
ஆண்டவரே. Never.
ஒரு காலம் இல்லை.
Even if I am 100 years old.
100 வயதானாலும் சரி.
God has to get the best from you and me.
உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் தேவனுக்கு சிறந்தது கிடைக்க வேண்டும்.
When we say we understand the new covenant,
நாம் புதிய உடன்படிக்கை விளங்கிக் கொண்டோம் என்று சொல்லும்போது,
what did Jesus say?
இயேசு என்ன சொல்கிறார்?
This cup is the new covenant in my blood.
என்னுடைய இந்த புது உடன்படிக்கையானது என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தின் ரத்தத்தை போல.
That is the only time he spoke about the new covenant.
புது உடன்படிக்கை குறித்து இந்த ஒரு சமய விஷயத்தில் மட்டுமே அவர் பேசினார்.
It was not a doctrine for him.
அவரை பொறுத்தவரை அது ஒரு உபதேசம் அல்ல.
The new covenant can be a doctrine for us which we are preaching to others.
நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கித்தால் இந்த புது உடன்படிக்கையானது ஒரு பிரசங்கம் தான்.
But for him it was his blood, his life.
ஆனால் அவரை பொறுத்த மட்டும் இந்த புது உடன்படிக்கை என்பது அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம்.
He had to pour out his blood and say this is the new covenant in my blood.
ரத்தத்தினால் ஆகும் புது உடன்படிக்கை என்ற ரத்தத்தையே ஊற்றுகிறார்.
Don't speak about it in some cheap way that you have understood some doctrine that other churches don't know.
மற்ற சபைகளுக்கு தெரியாத உபதேசத்தை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் மேலெழுந்தவாறு அதை பிரசங்கிக்க வேண்டாம்.
If you are not willing to give your blood and your life and your energy for it, you have not understood the new covenant.
இதற்காக உங்கள் சக்தியையும் உங்கள் ரத்தத்தையும் உங்கள் ஜீவனையுமே கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி அதை பிரசங்கிக்க வேண்டாம்.
Maybe you understood it by hearing me so many times and you can preach it.
பல முறை இடத்திலே கேட்டு நீ விளங்கிக் கொண்டபடினாலே நீங்கள் பிரசங்கிக்கலாம்.
But for Jesus the new covenant was his blood.
ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டில் அவருடைய புது உடன்படிக்கை என்று சொன்னால் அது அவருடைய ரத்தம்.
The Bible says the life of the flesh is in the blood.
மாம்சத்தின் இரத்தம் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
Leviticus.
லேவியராகமத்தில்.
So when Jesus gave his blood he was giving his life.
ஆகவே இயேசு தம்முடைய இரத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவருடைய ஜீவனையே கொடுத்தார்.
That is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
And the one who is willing to give his entire life and energy and everything for God, that person has understood the new covenant.
தேவனுக்காக தன்னுடைய சக்தி, தன்னுடைய ஜீவியம், தன்னுடைய முழுமையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க யார் தயாராக இருக்கிறான், அவன் புது உடன்படிக்கை விளங்கிக் கொண்டான்.
So I want to ask you.
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Are you thankful to God for all that he has done for you?
தேவன் உங்களுக்காக செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறீர்களா?
For forgiving your sin.
பாவங்களை மன்னித்திருக்கிறார்.
Bringing you into a wonderful church.
அற்புதமான சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
How are you going to show your gratitude?
உங்களுடைய நன்றியை தேவனுக்கு எப்படி தான் தெரியப்படுத்திக்க போகிறீர்கள்?
Bringing a small offering like Cain.
காயினை போல சின்ன ஒரு காணிக்கை கொண்டு வந்தா?
Or saying Lord you take my life.
அல்லது ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள
வேண்டும் என்று சொல்கிறீர்களா? All my life.
என் வாழ்க்கையை முழுவதுமாக எடுத்துக்கொள்ள
மாட்டேன். I'm not asking you to give up your job and go as a missionary.
நீங்கள் வேலையை ராஜினாமா செய்து விட்டு ஒரு மிஷனரியாக போங்கள் என்று சொல்லவில்லை. இல்லை.
I'm asking you keep your job.
வேலையிலே இருங்கள்.
But say Lord my life is yours.
ஆனால் ஆண்டவரே என்னுடைய ஜீவன் உம்முடையது.
All that I can do for you in one life I want to do.
ஆண்டவர் உமக்கென்று இந்த ஒரு வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை உமக்காகவே செய்வேன்.
I don't want to have an attitude which says what is the minimum I have to do.
தேவனுக்கென்று குறைந்தபட்சம் என்ன செய்யலாம் என்றதான மனநிலையை நான் விட்டு விடுகிறேன்.
Go for a few meetings, one conference.
ஏதோ கொஞ்சம் கூட்டம், ஒரு கான்ஃபரன்ஸ், அது போதும்.
I don't want to go to the church to think of what I can get. I want to go to the church to think of what I can give.
நான் சபைக்கு என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி எண்ணி போக விரும்பவில்லை ஆண்டவரே. நான் என்ன சபைக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு கூட போக விரும்புகிறேன்.
And I'm not only talking about money.
நான் பணத்தை மட்டும் சொல்லவில்லை.
I'm talking about our life.
நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறேன்.
God is not a beggar. He doesn't want our money first.
தேவனுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. அவர் ஒரு பிச்சைக்காரர் அல்ல.
You know why in all of our churches even in our conferences we don't go around collecting money?
நம்முடைய சபை கூட்டங்களில் ஆனாலும் சரி, கான்ஃபரன்ஸ்னாலும் சரி, ஏன் நாம் காணிக்கை பையை நாம் கொடுத்து பணத்தை வசூல் செய்வதில்லை?
Because Jesus never did it when he had a meeting.
ஏனென்றால் இயேசு எப்பொழுதெல்லாம் கூட்டம் வைத்தார் அப்படி அவர் செய்யவில்லை. காணிக்கை வசூல் செய்யவில்லை.
5000 people whom he fed.
அவர் போஷித்து 5000 பேருக்கு அவர் பிரசங்கித்தார்.
He never went down to the bank.
அவர் ஒரு பையை அங்கே வைத்துக் கொண்டு காணிக்கை வசூலிக்கவில்லை.
Why?
ஏன்?
Because he wanted to show God is not a beggar. Going around, give me your money, give me your money.
ஓ, பணத்தை கொடுப்பா என்று சொல்லி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பிச்சைக்கார தேவன்
அல்ல. Who comes to your gate with a bag?
பையை எடுத்துக்கொண்டு யார் உங்களை ஏந்தி வருவார்கள்?
Who comes to your door?
உங்களுடைய வீட்டு வாசலில் யார் பையை வைத்துக் கொண்டு
வருவார்கள்?
பிச்சைக்காரர்கள்.
God is not a beggar.
தேவன் பிச்சைக்காரர் அல்ல.
And we want to show that in our church.
நம்முடைய சபைகளிலே இதை நாம் காண்பிக்க வேண்டும்.
That's why we don't go around passing a bag around.
ஆகவே தான் நாம் காணிக்கை வசூல் செய்வதற்காக பைகளை அனுப்புவதில்லை.
People who go around like that they make God into a beggar.
அப்படி செய்கிறவர்கள் தேவனையே பிச்சைக்காரராக மாற்றுகிறார்கள்.
And they send letters.
கடிதங்களை அனுப்புகிறார்கள்.
Oh, give us money, give us money, give us money.
பணம் கொடுங்கள், பணம் கொடுங்கள், பணம் கொடுங்கள்.
That's why we keep a box and say those who want to give, give, those who don't want to give, don't give.
நாம் ஒரு பெட்டி அங்கே வைத்து விடுகிறோம். யார் வேண்டுமோ அதை கொடுக்க ஆண்டவருக்கு கொடுக்கலாம்.
Because God loves a cheerful giver.
ஏனா தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறதுல பிரியமா இருக்கார்.
And you know, I'll tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
God asks us to give so that he can, so that our attitude will be changed.
நம்முடைய மனப்பான்மை மாறும்படிக்காக தான் நம்மை கொடுக்க சொல்கிறார்.
Not because he needs money.
இது அவருக்கு பணம் தேவை என்றது போல அல்ல.
So dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
let's follow Abel.
நாம் ஆபேலை பின்பற்றுவோம்.
In everything, Lord, I want you to have my whole life.
ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த முழு ஜீவனையும் கொடுக்க விரும்புகிறேன்.
I want to die to myself.
என்னை சுயத்துக்கு மரிக்க விரும்புகிறேன்.
Everything I want to please you.
எல்லாவற்றிலும் உம்மையே பிரியப்படுத்த வேண்டும்.
That is the offering we are to give to God.
இந்த காணிக்கை தான் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும்.
That's how we honor him.
இப்படி தான் நாம் அவரை கனம் பண்ணுகிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow before God.
தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம்.
Our Father,
எங்கள் பிதாவே,
help us never again to insult you by giving you cheap offerings.
ஆண்டவரே, ஒரு காலம் விலையில்லாத ஒரு காணிக்கை கொடுத்து ஆண்டவரே நிந்திக்க வேண்டாம்.
Help us to honor you.
உம்மை கனம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்.
By giving you the best in our life.
எங்கள் வாழ்க்கையின் சிறந்தவற்றை மேன்மையாற்ற உங்களுக்கு கொடுக்கட்டும்.
In Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.